நாம் இறைவனை நம்புபவர்களா? இறை நம்பிக்கை உங்களுக்கு உண்டா என்று ஒருவரை ஒருவர் கேட்போமேயானால் நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள், நான் கடவுளை நம்புகின்றேன், நான் தேவனை நம்புகின்றேன், நான் இறைவனை நம்புகின்றேன், நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன், ஜீசஸை நம்புகின்றேன். அதாவது இறைவன் என்ற ஒரு சொல்லுக்கு ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்கின்றேன் என்று கூற முடியுமே தவிர நான் நம்பிக்கை கொள்ளாதவன் என்று கூறுவதற்கு இல்லை. நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, இயற்கையை நான் கடவுளாக ஆக்கிக் கொள்கின்றேன் என்று இறுதியாக அவர்கள் அங்கு வந்து நிற்பார்கள். உங்களை தவிர இன்னொன்றை நீங்கள் நம்புகின்றீர்கள், உங்களுக்கு மேலான ஒன்றை நீங்கள் நம்புகின்றீர்கள், இவ்வளவுதான், இது இறை நம்பிக்கை. இயற்கையை நம்புகின்றேன் என்று நீங்கள் கூறும் பொழுது அந்த இயற்கையை படைத்தது யார் என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கு மேலான ஒரு சக்தி. அப்படியானால் இயற்கையை நம்புகின்றீர்களா, இயற்கையை படைத்த அந்த மேலான மகா சக்தியை நம்புகின்றீர்களா என்று கேட்டால் மகா சக்தி ஒன்று உண்டு. நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை என்று கூறினீர்களே, அது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்று கேட்கும் பொழுது மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் யாவற்றையும் படைத்திருக்கக்கூடிய நம்மையெல்லாம் மிஞ்சிய ஒரு சக்தி நிச்சயமாக இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். இது இறை நம்பிக்கையினுடைய அடிப்படை. ஒவ்வொருவருக்கும் அவருடைய இருதயத்தில் இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு புகட்டப்பட்ட நிலையில்தான் அவர்கள் மனிதர்களாக வாழ்கின்றார்களே தவிர, நான் என்னை தவிர எதனையும் நம்ப மாட்டேன் என்று யார் கூறுகின்றார்களோ அவர்களுக்கு இன்னும் பிரித்து அறிந்து உணர்ந்து தெளிவடையக்கூடிய சக்தி இல்லை என்பது மட்டும்தான் பொருள். உங்களுடைய மனம் என்ற ஒன்று இருக்கின்றது, அந்த மனதை நான் பார்க்கவில்லை என்றாலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமும் மனதின் அடிப்படையிலிருந்துதான் நாளைய வாழ்க்கையை பற்றி எண்ணுகின்றது. நாளைய வாழ்க்கையில் என்னுடைய தேவையை பற்றி அறிவிக்கப்பட்டு அதன் நிலையில் நான் என்னுடைய வாழ்க்கையை முயற்சிக்கின்றேன். என்னுடைய மனதில் அறிவிக்கப்படுவது என்ன என்று கொஞ்சம் பார்ப்போமேயானால், உங்களுக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும், நல்ல வாழ்க்கை வேண்டும், இதைத் தவிர உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்படுவது எதுவும் இல்லை. ஒவ்வொருவருடைய மனதிலும் இது மட்டும்தான். உங்களுடைய இறை சக்தி, மாபெரும் சக்தி, படைக்கும் ஆற்றல் மிக்க சக்தி உங்களுக்குள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த செய்தி அறிவிக்கின்றது, சுகமான வாழ்க்கையில் வாடுங்கள், இதைத் தவிர வேறு செய்தி உங்களுக்கு தேவையா என்று கேட்டால் இதற்கு மேலாக ஒரு செய்தி எனக்கு தேவையில்லை. நான் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் சரி, துன்பங்களில் வாழ்ந்தாலும் சரி, நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் விரும்பும்போது அந்த நல்ல வாழ்க்கை இன்னும் அமையவில்லை. நான் குபேரனாக இருந்தாலும் சரி, செல்வச் செழிப்பில் மிதந்து கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும் என்று கூறக்கூடிய அந்த வேண்டுதலை இறைவன் அமைத்திருக்கின்றான். எவ்வளவு சிறப்பானவர்களாக நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, இதைவிட சிறப்பான வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும் என்று கூறக்கூடிய இதயத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான். இது எல்லோருக்கும் ஒரு சேர ஒரே தேவையாக ஒவ்வொரு நாளும் முந்தியதற்கு பிந்தியது சிறப்பாக அமைய வேண்டும். கண்டிப்பாக ஒரு பொழுதுக்கு மறுபொழுது இன்னும் புதிய அனுபவங்களை கொண்டு அமைய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புவோம். ஒரே சக்தி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவதற்கு இது ஒரு உதாரணம். மனம் என்ற ஒன்று உண்டு என்று நான் நம்புகின்றேன், பார்த்தால்தான் நம்புவேன் என்ற பேச்சுக்கு இடமில்லை. மனதை பார்க்க முடியாது, நம்புகின்றேன், இருக்கிறது, நம்புகின்றேன். ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது, ஆம் நம்புகின்றேன், ஆனால் அது என்னவென்று தெரியாது, தெரியாத நிலையில் நம்பிக்கை கொள்ள முடியாது. ஆனாலும் நாம் உள்ளம் சொல்வதையும் கேள்விப்பட்டிருக்கின்றோம், மனிதர்கள் சொல்வதையும் கேள்விப்பட்டிருக்கின்றோம், இருக்கிறது என்ற அந்த உணர்வையும் கொண்டிருக்கின்றோம். என்ன, எப்படி, ஏது, எங்கே தெரியாது, ஆனால் இருக்கின்றது. மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சத்தியமானது. அது நன்மையாக இருக்குமானால், நம்முடைய மனதிற்கு சமாதானத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குமானால், மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இறை சக்தியால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள அழகான ஆசீர்வாதங்களில் உள்ளதாக இருக்கின்றது. நீங்கள் அதை ஏற்பவர்களா இல்லையா? அழகானதை, நன்மையானதை, சத்தியமானதை எனக்கு நாளைய வாழ்க்கையை பற்றிய நற்செய்தி எனக்கு இருக்கின்றது, அந்த நற்செய்தி சத்தியம். நாளைய வாழ்க்கை பற்றிய கெட்ட செய்தி இருக்கின்றது, அது அசத்தியம். நான் நாளைக்கு நோய்வாய்ப்படுபவனா என்று கேட்டால் படக்கூடாது, இது சத்தியமான வாக்கு. அதனை நம்பிக்கை கொள்ளும் பொழுது மனம் சமாதானம் அடைகின்றது. யாரொருவரும் நம்மிடம் நீங்கள் எப்பொழுதுமே சிறப்பாக வாடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள். எனக்கு நன்மை வேண்டும் என்பதற்காக ஆசீர்வாதம் செய்யுங்கள். நன்மை வேண வாழ்க்கை வேண்டும் என்று அறிவிக்கப்படும் பொழுது உங்கள் வார்த்தை புண்ணியமாக போகட்டும், நடக்கட்டும் என்று கூறுவார்கள். உள்ளத்தில் நாம் அமைக்க வேண்டியது நன்மையும் உண்மையும், அழகும் சுகமும். எவையெல்லாம் என் மனதுக்கு ஆறுதலாக இருக்கின்றதோ அவற்றை தவிர வேறு எதனையும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வைக்காதீர்கள். நான் நம்பிக்கை கொள்வதற்கு பதிலாக தீமையை நம்பிக்கை கொள்வோனாக மாறுகின்றேன். நாளைக்கு எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகிறதோ தெரியவில்லையே என்று அங்கலாய்க்கும் பொழுது எந்த கஷ்டமும் வேண்டாம் என்ற செய்தி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அதே நேரத்தில் நன்மையையும் அழகையும் நான் விட்டுவிட்டு அலங்கோலமான வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கின்றேன். மனிதர்களிடமிருந்து நான் சில விஷயங்களை கேட்டு அறிவதன் காரணமாக, மனிதர்களிடமிருந்து கற்பிக்கப்பட்ட அறிவின் காரணமாக நான் அவற்றை அதிகமாக நம்ப ஆரம்பிக்கின்றேன். ஏனென்றால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவும் அறிவாக இருக்கின்றது. பார்க்க முடியாத ஒவ்வொன்றும் அதன் மீது நம்பிக்கை கொள்வதற்கு வழி இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் எது வேண்டும் என்று கேட்டால் எதை நம்பிக்கை கொள்ள வழி இல்லையோ அது வேண்டும் என்பீர்கள். ஆனால் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறும்பொழுது அவ்வாறு நான் பார்க்கவில்லையே, எல்லோரும் இந்த நோயினால் மரணமடைகிறார்கள், எல்லோரும் இந்த நோயினால் கஷ்டப்படுகின்றார்கள், எல்லோருக்கும் துன்பம் இருக்கின்றது, இதைத்தானே நான் பார்க்கின்றேன், அதன் காரணமாக இதை நம்ப முடியவில்லை. வேண்டும் வேண்டாம் இந்த இரண்டில் நாம் நிற்க வேண்டும். சீரான நேர்வழியை நாம் அடைய வேண்டுமா அடைய வேண்டாமா என்பதற்கு நமக்கு நாமே தெளிவடைய வேண்டி இரண்டு விஷயங்கள். வேண்டும் என்பது எது, வேண்டாம் என்பது எது? ஒவ்வொருவருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கின்றன, ஒவ்வொருவருக்கும் பல துன்பங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் தன்னுடைய நன்மையை நாடி அவர்கள் தங்களுடைய முயற்சிகளிலும் ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் வாழ்க்கையின் இறுதி வரையில் நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றிய முன்னறிவிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நன்மைகள் வேண்டும், அதற்காக நான் முயற்சிக்கின்றேன் என்று கூறுவார்கள். பிரித்தறிய வேண்டும். நான் என் கை கால்களையும் வாய்களையும் இயக்குவதற்கு முன்பாக ஒரு பொருள், ஒரு டார்கெட், ஒரு இலக்கு வேண்டும். அதனை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். இலக்கே கிடையாது, எதனை நோக்கி நான் செல்ல வேண்டும், எதனை நோக்கி நான் முயற்சிக்க வேண்டும்? சுகம் வேண்டும், சுகம் என்பது உணர்வு, அதற்கு இலக்கு கிடையாது. பணம் வேண்டும், நிச்சயமாக பணம் என்பது ஒரு பார்வைக்குரிய ஒரு பொருள், அதனை நான் அடைய முடியும், சம்பாதிக்க முடியும், திருட முடியும், நயவஞ்சகமாக பொய் சொல்லியும் பிறருடைய பொருளை ஏமாற்றி அபகரிக்க முடியும். பிறர் பொருள் மீது நான் கண் வைத்திருக்கின்றேன், அவரிடம் நிறைய பணம் இருக்கின்றது, அவரிடம் உதவி தரலாம், இது ஒரு பெரிய தொழிலாக இருக்கின்றது, இவர்களுடைய லாபத்திலிருந்து எனக்கு ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும். இவ்விதமாக நான் பல வகைகளில் உருவத்தை அடிப்படையாக வைத்திருக்கும் பொழுது எனக்கென்று ஒரு இலக்கு இருக்கின்றது, அந்த இலக்கை நோக்கி நான் செல்கின்றேன். ஆனால் உங்களுடைய இலக்கு அறிவு சம்பந்தப்பட்டது. எவற்றையெல்லாம் நான் பொருளாக பார்த்திருக்கின்றேனோ, பொருளாக பார்த்து அவற்றின்றைய சில விஷயங்களை நான் அறிந்திருக்கின்றேனோ, இந்த அறிவை கொண்டு நான் வாழ்கின்றேன். மூளையில் இருக்கக்கூடிய பார்த்தும் கேட்டதும் இந்த ஐந்து பலன்களை கொண்டு எவற்றையெல்லாம் நான் அறிந்திருக்கின்றேனோ, இதுதான் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டு அதன் அளவில் நான் முயற்சிக்கின்றேன். பொருள்களாக இருக்க வேண்டும் என்னுடைய முயற்சிக்கு, பொருள்களாக இருக்க வேண்டும் என்னுடைய நம்பிக்கைக்கு, அதுவும் பொருள்களாக இருக்க வேண்டும் என்னுடைய முயற்சியினுடைய முடிவுக்கு எல்லையோடு இருக்கின்றது. அதற்கு மேல் எல்லை கிடையாது. எல்லை இல்லாத வாழ்க்கைக்கு செல்ல முடியாது, எல்லைக்குட்பட்ட வாழ்க்கை தான். அந்த எல்லைக்குட்பட்டது அறிவின் எல்லை. எனக்கு எவையெல்லாம் தெரியுமோ அதுதான் எல்லை. அதற்கு மேலாக நான் நம்பிக்கை கொள்ள வழியில்லை. நான் எல்லைக்குட்பட்டவனாக இருக்கின்றேன். ஒரு நோய் வருகின்றது, இந்த நோயில் நீங்கள் இறப்பீர்கள், என் அறிவின் எல்லை. இதற்கு மேல் நான் நம்பிக்கை கொள்ள முடியாது. ஆனால் சுகமாக வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும் என்று கூறுவீர்கள். எதை பற்றிய நம்பிக்கை உங்களுக்கு அற்றுப்போய்விட்டதோ, மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த நம்பிக்கை அற்றுப்போய்விட்டது, அதனை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய அறிவின் எல்லைக்குள் தான் நான் நிற்பேன், பார்த்தவற்றையும் கேட்டவற்றையும் இந்த ஐந்து புலன்களின் ஸ்பரிசங்களைக் கொண்டு எவற்றையெல்லாம் நான் அறிந்திருக்கின்றேனோ, இதற்கப்பால் நான் நம்பிக்கை கொள்வதற்கு இல்லை. அறிவை நம்புகின்றேன். எதற்காக என் இறைவன் எனக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான் என்று கேட்போம். இந்த அறிவு போதாது என்று நீங்கள் அறிவதற்காக வேண்டி அந்த அறிவை கொடுத்தான். உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்கு இந்த அறிவை உபயோகப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் அறிய வேண்டி உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்தான். உங்களுடைய அறிவெல்லாம் நேற்று வரையில் நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் தவிர அறிவு கிடையாது. அதனை நம்பிக்கை கொள்வதன் காரணமாக நேற்று இறந்த கால வாழ்க்கையினுடைய அந்த கேட்டை கொண்டு வருங்கால வாழ்க்கை நாளைய வாழ்க்கை பற்றி அறியாத நிலையில் நான் அதை அடைய விரும்புகின்றேன் என்று கூறுவேன். நாளைய வாழ்க்கை என்ன என்பது யாருக்கு தெரியும்? நாளைய வாழ்க்கை என்னவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளம் உங்களுக்காக மனம் அறிவிக்கிறது. அந்த அறிவிப்பை நான் நம்பிக்கை கொள்வேனேயானால் வழி பிறக்கும். என் தேவைகளுக்குத்தான் அந்த அறியும் சக்தி இருக்கின்றது, புதிதாக கிரகிக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கின்றது. நான் என் அறிவை நம்பும்படுதெல்லாம் அந்த சக்தி கிடையாது. ஏனென்றால் கெட்டதை பார்த்ததும் கேட்டதும் நாளைய நேற்றைய வாழ்க்கைக்குரியது. அது முடிந்து போன வாழ்க்கை, இறந்த கால வாழ்க்கை. அந்த அறிவை கொண்டு வருங்கால வாழ்க்கைக்கு நான் உபயோகப்படுத்துகின்றேன். வருங்கால வாழ்க்கை எப்படி அமையும் என்பது எனக்கு தெரியவே தெரியாது. எவ்விதமான வாழ்க்கை என்று தெரியாது. நாளைய வாழ்க்கையை பற்றி யாரிடம் கூறுபவர்கள் இருக்கின்றார்கள் அவ்வளவு பேரும் தங்களுடைய ஒரு ஜோசியம் என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு நடந்தால் நடக்கலாம், இல்லை என்றால் இல்லை என்றாலும் அது ஒரு சூதாட்டமாக கொண்டு அதில் ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள். நாம் அதனை நம்புவோம். அவர் நல்ல வார்த்தையை கூறிவிட்டார் என்று மனம் கொஞ்சம் சுகப்படுகின்றது. அவர் தப்பான வார்த்தையை கூறிவிட்டார் என்று மனம் அங்கலாய்க்கின்றது. நல்லது கெட்டது என்பதை அறிவிப்பது உங்களுடைய உள்ளத்தில் எது ஏற்கனவே அமைந்திருக்கின்றதோ சிறப்பான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று அதை பற்றி ஒருவர் கொடிட்டு காட்டிவிட்டால், நாளைக்கு அமைய வேண்டும் கொடிட்டு காட்டிவிட்டால், பொருளின் அடிப்படையில் அவர் நல்ல வார்த்தையை கூறிவிட்டார் நான் நம்பிக்கை கொள்கின்றேன். அதற்கு முன்பாக இங்கு இருக்கின்றது இதற்கு சாதகமான ஒரு வார்த்தையை கூறிவிட்டார், அவ்வளவுதானே. ஜோசியம் எதற்காக பார்க்க வேண்டும்? இங்கு நல்ல வார்த்தைகள் இருக்கும்பொழுது, இதற்கு சாதகமான ஒரு வார்த்தை வரும்பொழுது நான் எனக்கு மனம் சுகமாக இருக்கின்றது, இதற்கு பாதகமான வார்த்தை கூடாது எனக்கு பிடிக்கவில்லை. அப்படி என்றால் எதனை சாதகமான வார்த்தை கூறுகின்றது? அது ஏற்கனவே இங்கு இருக்கின்றது, அதை விட பல மடங்கு அதிகமாக இங்கு இருக்கின்றது. உங்களுடைய நன்மைகளை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறை செய்திகள். மனம் என்ற ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதில் வாழ்ந்தால் மட்டும்தான் நாளைய வாழ்க்கை இருக்கிறது. மறைவான இந்த மனதில் இறைவனுடைய செய்திகள் சுத்தமான அழகான வாக்குகளாக அமைந்திருக்கின்றது. சத்தியத்தை நீங்கள் நம்ப வேண்டும். உங்களுக்குள் அசத்தியமும் நிரம்பி இருக்கின்றது. இறந்துவிட்ட வாழ்க்கையை பற்றி கடந்த கால வாழ்க்கையின் அறிவு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக அமைக்கப்பட்டுக் கொண்டதாக இருக்கின்றது. இந்த கடந்த கால வாழ்க்கையை கொண்டு, இறந்த கால வாழ்க்கையை கொண்டு, அழியக்கூடிய அறிவை கொண்டு, எல்லைக்குட்பட்ட அறிவை கொண்டு நான் வாழும் காலமெல்லாம் அழிவை தவிர நான் நம்புவதற்கு வழியில்லை. விருப்பமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நாளைய வாழ்க்கைக்கு உங்களை உந்தி தள்ளக்கூடியதாகவும், உங்களுடைய அறியும் தன்மையை உணரும் தன்மையை அதிகரிக்கக்கூடியதாகவும், இதன் காரணமாக என்னுடைய புதிய அறிவு, உலக மக்களிடம் இல்லாத எல்லைக்கு அப்பால் நான் செல்லக்கூடிய ஒரு அறிவை கிரகிக்க முடிகின்றது. அதில் ஒரு நன்மை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே அந்த நன்மை வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் அழகான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்ற இறை செய்தி அங்கு இருக்கின்றது. அது எங்கிருந்து பிறக்கிறது என்றால், காதுகளின் மூலமாக போகக்கூடிய கடந்த கால வாழ்க்கையினுடைய மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களிலிருந்து நான் கிரகித்த அறிவல்ல. உயிர் மூச்சின் காரணமாக மூச்சு உள்ளிருக்கப்படும் பொழுது அந்த செய்திகளும் உள்ளிறங்குகின்றது. அங்கிருந்து இறை செய்திகள் உங்களுடைய மனதுக்கு கிரகிக்கப்பட்டு அதனை நீங்கள் உணர்வாக கொள்கின்றீர்கள். பிறகு அந்த உணர்வு அழகாக இருக்கின்றது, வெளிப்படுத்துகின்றீர்கள். இது உங்களுடைய மொழியாக வருகின்றது. உள்ளத்தில் இருக்கக்கூடியது மொழியாக மாறுகின்றது, வடிவம் பெறுகின்றது, மொழி வடிவம் பெறுகின்றது. உள்ளத்தில் மறைவான செய்திகள் வடிவம் பெறும் உருவமாகவும் சூழ்நிலைகளாகவும் உங்களுடைய நன்மைகளுக்கு, உங்களுடைய ஐந்து புலன்களுக்கும் உரிய அழகான, இன்னும் நிரந்தரமான மேலான சூழ்நிலைகளாக உங்களுக்கு உருவாகும். அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று இன்று விரும்புங்கள். சுவாசம் உயிர் மூச்சு உள்ளுக்குள், பிறகு வெளி மூச்சு நான் இறக்கின்றேன். பிறப்பதும் இறப்பதும் நடந்து கொண்டே இருக்கின்றது, மாறி மாறி. இந்த உயிர் மூச்சில் நல்ல செய்திகள் இறங்குகின்றன. அதனை நம்பினால் நான் வாழ விரும்புகின்றேன். அந்த நல்ல செய்தியை மறுக்கக்கூடிய, ஏற்கனவே என் மூளையில் இருக்கக்கூடிய, கண்டதையும் கேட்டதையும் நம்பக்கூடிய நேற்றைய இறந்த கால அறிவை நான் நம்புவேனேயானால் நிச்சயமாக என் வாழ்க்கை இன்று முடிந்துவிட்டது, நான் வாழ்வதில் அர்த்தமில்லை. இறைவனை நம்புபவர்கள் தங்கள் மனதில் இருக்கக்கூடிய சத்தியத்தையும் தூய்மையையும் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சத்தியம் அவ்வளவும் நன்மையானதும் அழகானதும் சுகமானதும். உண்மை என்பது அது எனக்கு வேண்டும் தான் என்று நீங்கள் விரும்புவது அது உண்மையாகிறது. வீண் பேச்சல்ல என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இறை உணர்வோடு நான் வாழ்கின்றேன். இது வேதம். வேதம் என்பது புத்தகத்தில் படிப்பதல்ல, படிப்பதை அறிந்து உணர்ந்து தெளிவடையும் பொழுது அது உள்ளத்தின் சத்தியத்தோடு கலக்குமே, அந்த நாளில் நீங்கள் வேதத்துக்குரியவர்கள். சிந்தித்து உணராமல் இறைவன் யார் என்பதை அறிய முடியாது. ஊர் மக்கள் சொல்வதைப் போல் நாமும் சொல்லிக்கொண்டிருப்போம், இறைவனை நம்புகின்றேன் என்று. அந்த இறை செய்தி உள்ளுக்குள் இருக்கிறது, அவனுடைய வாக்கு இறை வாக்காக இருக்கிறது, வேத வாக்காக இருக்கிறது. சுகமடையுங்கள், அவனைத் தவிர யாரும் கூற முடியாது. எந்த மனிதனும் தன் அறிவை கொண்டு கூற முடியாது. பொய்யை உரைக்கலாம், ஆரம்ப காலங்களிலேயே வந்துவிடுங்கள், நாங்கள் உங்களை சுகப்படுத்துவோம் என்று. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டீர்கள், அதனால் சுகமாக்க முடியாது. இப்பொழுது சிந்தித்து உணருங்கள். எங்கு நடக்கிறது சிந்தனை? அங்கு இறைவன் உதவி செய்கின்றான் சிந்தனையாளர்களுக்கு. யார் சிந்தித்து உணர்ந்து தெளிவுபடவில்லையோ அவர்கள் மீது இறைவனுடைய வேதனை இறங்குகிறது. இந்த அடிப்படை ஏன் வேதனை என்பதற்கான காரணம். நாம் கேட்டதையும் பார்ப்பதையும் உள்ளத்தில் கொள்ளும் பொழுது அது உண்மையானதா என்பதை ஒரு கேள்விதான் அங்கு உங்களுக்குள் தெளிவு பிறக்க ஆரம்பிக்கின்றது. நன்மை மேலோங்கும், தீமை அழியும். டாக்டர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஆரம்ப காலங்களிலே வந்துவிட்டால் நாங்கள் சுகப்படுத்துவோம், கொஞ்சம் முத்தி போச்சு, அதனால் சுகமாக்க முடியவில்லை. இப்பொழுது இறைவனுடைய செய்தி பிரித்தறிவிக்கும் பொழுது என்ன ஏது என்று கேட்கும் பொழுது அங்கு உங்களுக்கு வழி பிறக்கிறது. ஆரம்ப காலத்தில் நோய் வருவதும் முற்றி போய்விட்ட பிறகும் இந்த இரண்டுக்கும் அடிப்படை காரணம் ஒன்றுதானே. நோய்க்கான காரணம் அது ஆரம்பம் முதலாக இறுதி வரையில் அடிப்படை காரணம், அதற்கான நோய் தோற்றிக்கு காரணம் காரணி ஒன்றுதானே, பலவையா. இந்த கேள்வியை கேட்கும் பொழுது இந்த கேள்வியை கேட்க செய்வோனும் இறைவன் தான். காரணம் மனிதனிடம் கேட்கவில்லை, உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன். அங்கே இறை ஆற்றல் மட்டும்தான் அங்கு நிலை கொண்டிருக்கின்றது. வீணான தர்க்கங்களுக்கு நான் செல்லவில்லை. கொஞ்சம் சிந்திக்கிறேன், உண்மைதானா என்று கேட்கும் பொழுது அங்கு இறைவனுடைய ஆற்றல் இருக்குமானால் உண்மைதான் என்று இருக்கும் பொழுது உண்மைதான் என்பதற்கான ஆதாரத்தையும், இல்லை என்று இருக்கும் பொழுது அது தவறு என்பதற்கான தெளிவான ஆதாரத்தையும் நிச்சயமாக இறைவன் கொண்டு வருகின்றான். இந்த கேள்வி அதன் அடிப்படையில் நிறுவதாகும். நோய் முற்றி போய்விட்டது, குணமாக்க முடியாது. ஆரம்ப காலங்களிலே வந்துவிட்டால் குணமாக்க முடியும். பொய்யர்கள் என்பதற்கு சாட்சி இது. இரண்டுக்குமே ஒரே காரணம்தான். அந்த காரணத்தை நீக்கிவிட்டால் அது அதிகமான நோயாக முற்றிப்போயிருந்தால் என்ன, ஆரம்ப நிலையில் இருந்தால் என்ன, அந்த நோய் நீங்க வேண்டும். உங்கள் இறைவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆன்மா இறை சக்தியாகும். இறைவனுடைய ஆன்மா நமக்கு உதப்பட்டிருக்கின்றது. அரபி மொழியில் உங்களுக்குள் இறைவனுடைய ரூஹ், அவனுடைய ஆன்மா இருக்கிறது என்பது பொருள். அவனிடமிருந்துள்ள ஊதிய அந்த ஆன்மா அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. என் மனதுக்கு வெளியிலிருந்து அவ்வளவு சக்தி தேவைகளும் அவ்வளவு அறிவும் என் மனதுக்குள் இறங்குகின்றன. பிறகு ஏன் என்ற கேள்வி கேட்கும் பொழுது ஆன்மா பதிலளிக்க ஆரம்பிக்கின்றது. காரணம் சத்தியம் உரைக்கப்பட்டே ஆக வேண்டும். ஏன் என்ற கேள்விக்கு பதிலளிப்பவன் இறைவன் ஒருவன் தான். வெளியில் கேட்டால் மீண்டும் பல அறிவு, மனிதர்கள் கற்றுக்கொண்ட அறிவு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுவார்கள். உள்ளத்தில் கேட்கும் பொழுது இறைவன் ஒருவன் தான் அங்கு இருக்கின்றான் உங்களுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி. இறை உணர்வோடு வாடுங்கள், சிந்தனையோடு வாடுங்கள். ஒவ்வொரு நன்மையையும் வேண்டும் என்று விரும்பிய பிறகு அந்த வேண்டுதலில் எனக்கு நம்பிக்கை அளிப்பாயாக இறைவனை என்று கேளுங்கள். வெற்று நம்பிக்கை அல்ல, உங்களுடைய அறியும் சக்தி எல்லைகளுக்கு அப்பால் எடுத்துச் செல்லப்படுகின்றது. அபிவிருத்திகள் நிறைந்த இறைவனுடைய மேன்மையான அந்த ஞானங்களின் பக்கம் நீங்கள் செல்கின்றீர்கள். பொருளின் அடிப்படையில் மனிதன் வைத்திருப்பது அறிவு. அந்த அறிவுக்கு அப்பால், எல்லைக்கு அப்பால் நீங்கள் சுகமாக வேண்டும் என்ற அந்த செய்திகள் ஞானங்களில் அடங்கியிருக்கின்றன. மறைவானவை, மனதும் மறைவானது, அதை கிரகிக்கக்கூடிய அந்த மொழியும் மறைவானது. ஞானங்களின் அடிப்படையிலிருந்து நீங்கள் விளக்கப்பட வேண்டும். மனிதர்களிடம் எந்த அறிவும் இல்லை, அழிவை தவிர எந்த சுகமும் இல்லை. வேதனைகளுக்கு மேல் வேதனைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த பாதையை தவிர. இப்பொழுதும் உங்களை டாக்டர்களிடம் சென்று கேட்கும் பொழுது பார்க்கலாம் என்று கூறுவார்கள். அதாவது லெட் அஸ் பிளே கேம்பிளிங், இட் இஸ் எ சான்ஸ் ஆஃப் கேம், பார்க்கலாம், முயற்சி செஞ்சு பார்க்கலாம், நீங்கள் சாப்பிடுங்கள். காரணம் ஒன்றுதான் ஒரு நோய்க்கு. அந்த நோய்க்கு முற்றி போனாலும் சரி, ஆரம்ப நிலையில் இருந்தாலும் சரி, டாக்டர்கள் பொய் சொல்கின்றார்கள், ஆரம்ப நிலையிலேயே வந்துவிட்டால் குணமாக்குவேன் என்று. இறைவன் உண்மையை உரைக்கின்றான். உங்களுடைய உண்மையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். கேள்விகளை இங்கு கேளுங்கள், வெளியில் கேட்காதீர்கள். நன்மையை விரும்புங்கள், வேண்டும் என்று விரும்புங்கள், இது நடக்காத காரியம், ஆக வேண்டியதை பார் என்று ஊர் மக்கள் சொல்வார்கள், குடியிருப்பவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லைகளுக்கு அப்பால் சென்று விட்டது, ஞானங்களின் பக்கம் சென்று விட்டது. உள்ளத்திற்கான மொழி ஞானங்களாகும், கண்கள் காதுகளுக்கான மொழி உங்களுடைய வார்த்தை மொழிகளும் படிப்பறிவும் ஆகும். கண்களும் மங்கும், காதுகளும் மந்தமாகும், ஸ்பரிசங்களும் மறத்து போகும். அந்த சூழ்நிலையில் உங்களுடைய உள்ளம் மட்டும் பரிணமிக்கும். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தியை நன்மைக்கு பதிலாக அறிவிக்குமானால் அதற்கும் மிஞ்சி எனக்கு வேண்டும், வேண்டுமே என்ற இயக்கம் வரும்பொழுது கவலை வந்துவிடும். கவலை உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய, மனதிலிருந்து அறிவிக்கக்கூடிய சுகத்துக்கு மாறான ஒரு போக்கை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை உங்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான். எது நன்மையாக இருக்கின்றதோ அந்த நன்மைக்கு புறம்பாக நீங்கள் கவலையை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். சுகமான உணர்வுக்கு பதிலாக கவலையை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சுகமான உணர்வு அமைதி, அந்த அமைதிக்கு பதிலாக நீங்கள் கலக்கத்தையும் களங்கத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு, ஒட்டுமொத்த மனிதனுடைய அறிவை கொண்டு, எல்லைக்குட்பட்ட பொருள்களின் அடிப்படையில் உள்ள அறிவை கொண்டு, அதற்கு அப்பால் இங்கு சுகமளிக்கக்கூடிய மறைவான அந்த மனதுக்கு சுகமளிக்கக்கூடிய ஞானமிக்க விஷயங்கள் அடங்கியிருக்கக்கூடிய இலக்கை இறைவன் அறிவிக்கின்றான். எல்லையில்லாத அந்த சுகம் வேண்டும் என்று. சுகம் பொருள் அல்ல, சுகம் மாத்திரைகள் அல்ல, சுகம் மருந்துகள் அல்ல, சுகம் ஊசிகள் அல்ல, உணர்வு. நான் சுகமடைய வேண்டும் நம்பிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அழகான ஆதாரங்களுடன், தெளிவான ஆதாரங்களுடன் உங்களுக்கு உங்கள் இறைவன் அந்த உணர்வை சத்தியமாக்கி, உண்மையாக்கி, நம்பிக்கைக்குரியதாக ஆக்கி உறுதிப்படுத்தவும் செய்வான். அந்த உறுதியின் மீது நீங்கள் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் இறை உணர்வோடு இருக்கின்றீர்கள். அதாவது சத்தியத்தை நம்பிக்கை கொண்டீர்கள், சுகமாக வேண்டும் என்ற சத்தியத்தை நம்பிக்கை கொண்டீர்கள், இறைவனிடமிருந்துள்ள அந்த செய்தி உணர்வாக இருக்கின்றது. இறை உணர்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் நிலைத்திருங்கள், அந்த நம்பிக்கையின் மீது நிலைத்திருங்கள். சுகம் மட்டும்தான் வேண்டும், அதற்கு அப்பால் எதுவும் இல்லை. எந்த மனிதனிடமிருந்தாவது இதற்கு அப்பால் ஒரு செய்தி வருமானால் என் இறைவனே என்னை பாதுகாத்துக்கொள், என் உள்ளத்தை பாதுகாத்துக்கொள், உன்னுடைய செய்திக்காக உன்னுடைய செய்திக்கு புறம்பாக வரக்கூடியது அவ்வளவும் நிராகரிக்கும் செய்திகள், நிராகரிக்கும் மக்களிடமிருந்து இந்த செய்திக்கு புறம்பாக இந்த நோய் சுகமாகாது உங்களுக்கு என்று கூறக்கூடிய அந்த மனிதர்களிடமிருந்தும், இத்தகைய மனிதர்கள் நெருக்கத்திலிருந்தும் பாதுகாத்துக்கொள். இப்பொழுது என்னுடைய மனதில் வெளிப்புற சக்திகள், அறிவு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நல்ல செய்திக்கு விரோதமாக இப்படியும் ஆகுமா, இது சாத்தியமா என்று கேட்கின்றோம். நன்மையும் சத்தியமும் ஒன்று, அந்த இரண்டும் இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடியது. இறைவனுடைய பெயர்களில் உள்ளது. அவன் சத்தியவான், உண்மையாளன், நன்மையாளன் அவனுடைய பெயர்களில் உள்ளது. அந்த உண்மையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் நீங்கள் சுகமான உணர்வாக நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், புண்ணியமாக போகட்டும் என்று கூறக்கூடிய அளவுக்கு, உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் என்று மனிதர்களிடம் திரும்பக்கூடிய அளவுக்கு, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன், நான் உன்னை வணங்குகின்றேன் என்று அவர்கள் சரணாகதி அடைகின்றார்கள். அந்த மனிதனோ நான் காப்பாற்றுகின்றேன் என்று பொய்யை கூறி பிறகு நயவஞ்சகமாக தன்னுடைய வாக்கிலிருந்து மீறும் பொழுது தான் விலகிக் கொள்வான். நான் என்ன செய்ய முடியும், முடிந்ததை செய்துவிட்டேன், கடவுள் உன்னை கொன்றுவிட்டார், தான் கொன்றுவிட்டு. மனிதர்களும் அவ்விதமாகவே, டாக்டர் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணது, அந்த கடவுள் விதி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் கொலை செய்த பிறகு கடவுள் கொலை செய்தான். நம்பிக்கையோடு வீட்டில் இருங்க, அந்த நேரம் வந்தால் எல்லோரும் மரணிக்கத்தான் வேண்டும். அந்த மரணத்தை ஒரு சனம் நீங்கள் முந்த முடியாது, பிந்த முடியாது, இதை எல்லோரும் அறிவீர்கள். அந்த நம்பிக்கையோடு அவர்கள் மரணம் அடையும் அந்த நேரம் வந்து அவர்கள் வீடுகளிலிருந்து மரணம் அடையும் பொழுது நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். இயற்கையான மரணம் தானே என்று அந்த நேரத்தில் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இறைவனை நம்பி மரணித்தால் நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். டாக்டர்களை நம்பி அவர்கள் கையில் கொன்ற பிறகு கடவுள் கொன்றான். எந்த அளவுக்கு மனிதர்கள் கீழ்த்தரமானவர்கள் என்பதை நாம் அறிய வேண்டி சத்தியத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டியதாக இருக்கின்றது. சத்தியத்தின் மீது நிலைநிறுத்த வேண்டுமென்றால் சிந்தித்து உணர்ந்து தெளிவடையாதவர்கள் மீது இறைவன் வேதனை ஏற்படுத்துகின்றான். அத்தியாயம் 10:100. இது வேதமா அல்லது உள்ளத்தின் சத்தியமா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இதில் இந்துக்களும் இருப்பீர்கள், முஸ்லீம்களும் இருப்பீர்கள், கிறிஸ்தவர்களும் இருப்பீர்கள். வேதம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதா, மனம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதா, மனசாட்சி என்பது எல்லோருக்கும் பொதுவானதா என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது மனசாட்சியம் எல்லோருக்கும் பொதுவானது. அது சத்தியம் என்றால் சத்தியம், இல்லை என்றால் இல்லை. இப்பொழுது எது உண்மையான புத்தகம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வேத புத்தகம் எது என்பது இங்கிருக்கிறது, பிரித்தறிவிக்கக்கூடிய வேதம் இங்கிருக்கிறது. எவரொருவரும் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த நன்மையின் மீதும் நம்பிக்கை கொள்ள முடியாது. உங்களுடைய அறிவின் மீது மட்டும்தான் நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியும், பார்ப்பவற்றின் மீதும் கேள்விப்படுபவற்றின் மீதும் கேட்டவற்றின் மீதும். தொட்டு பார்த்து கேட்டு ருசித்து நுகர்ந்து நீங்கள் அறியக்கூடிய ஒன்றை மட்டும்தான் உங்களால் நம்பிக்கை கொள்ள முடியும், அதற்கு மேல் நம்பிக்கை கொள்ள முடியாது. நம்பிக்கை என்றாலே நான் அறியாத ஒன்றின் மீது நன்மையை நான் நாடும்பொழுது நடக்கட்டும் என்று நான் நம்பிக்கை கொள்கின்றேன், அவ்வளவுதான் நம்பிக்கை. பார்த்தவற்றின் மீது நம்பிக்கை என்பது நம்பிக்கை அல்ல. நான் அறியாத ஒன்றை உணர்கின்றேன், அதற்கு அறிவதற்கும் மேலாக ஒரு உணர்வை கொண்டு இந்த உணர்வு அழகானதாக இருக்கின்றது, நான் பட்டுக்கொண்டிருக்கும் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு நல்ல செய்தியாக இருக்கின்றது, புண்ணியமாக போக வேண்டும் என்று இங்கு நான் கூற வேண்டும். இதையே ஒரு மனிதன் கூறினால் உங்களுடைய வார்த்தையை படிக்கட்டும், புண்ணியமாக போகட்டும் என்று கூறுவீர்கள். ஆனால் இறை உணர்வு அதற்கு முன்பாக இங்கு இருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறது. இறைவன் யார் என்பதை உணராததன் காரணமாக நான் இறைவனை என்னை விட்டு வெளியில் பார்க்கின்றேன். ஒரு மனிதர் கூறும்பொழுது அவரையே தெய்வ வாக்காக நான் ஏற்றுக்கொண்டேன், அது நன்மையாக முடியும் பொழுது, நம்பிக்கை கொள்வதன் காரணமாக நன்மையாக முடியும் பொழுது அவரையே நான் தெய்வமாகவும் ஆக்கிவிட்டேன். பெரியவர் அவர் காலில் விழுந்தால் நான் நன்றாக இருப்பேன் என்று உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை ஒன்றை கூறினார், நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, சொன்ன பிறகு நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள். அந்த வார்த்தை ஏற்கனவே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது, அது இறைவாக்காக இருக்கின்றது. நீங்கள் நம்பிக்கை கொண்டது அவருடைய வாக்கை இல்லை, இறைவாக்கை. அதன் காரணமாக இறைவன் உங்களுக்கு ஒரு சோதனையாக சுகத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் யார் கூறினாலோ அவளை நீங்கள் தெய்வமாக ஆக்கிவிட்டீர்கள். எல்லா நேரங்களிலும் அந்த தெய்வங்கள் உதவாது. நீங்கள் அறிவீர்களானால் அவர் சொல்வதற்கு முன்பாக எங்கிருக்கின்றது, இதை யார் பேசியது என்பதை நீங்கள் சிந்தித்து உணராத வரையில் எந்த நன்மையும் உங்களுக்கு இல்லை. ஒரு சோதனையாக உங்களுக்கு இறைவன் ஆக்குவான். நன்மையை நம்பிக்கை கொள்ளும் பொழுது பல தருணங்களில் பல நேரங்களில் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருகின்றான். தன் புலத்திலிருந்து தெய்வாதீனமாக கிடைத்தது என்று கூறுவீர்கள், அதாவது உங்களுடைய முயற்சி இல்லை. இறைவனுடைய அருள் எனக்கு, நான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று வாய்ப்பட கூறுவீர்கள், ஆனால் உள்ளத்திலிருந்து கூறவில்லை. சத்தியமானதுதான் அவ்வளவும், ஆனால் உணர்ந்திருக்கின்றீர்களா? யார் உணராமல் பிறகு தங்களுடைய முயற்சிகளில் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர் செல்லும் வழியிலே இறைவன் செல்லவிடுகின்றான். கொஞ்ச காலத்திற்கு அது துன்பங்களையும் அவர்கள் அடைகின்றார்கள். இப்பொழுது இறைவனே என்று திரும்புகின்றார்கள். இறைவனிலிருந்து உதவி வருகின்றது. அந்த உதவியானது உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரகிக்கக்கூடிய நற்செய்திகளையும் நல்வழியையும் கிரகிக்கக்கூடிய ஒரு ஞானம் மறைவானதில் இருக்கின்றது. அந்த ஞானத்தை கொண்டு என்னுடைய புதிய அணுகுமுறை என் கைகளாலும் என் கால்களாலும் என்னுடைய பேச்சுக்களாலும் தான் நடக்கின்றது. இதனை நான் என்னுடைய அறிவாகவும் என்னுடைய முயற்சியாகவும் என்னுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நான் கருதுகிறேன். என்னுடைய அதீதமான புத்திக்குரிமை அறிவுக்குரிமை ஆற்றல் செயலாற்றல் என்று நான் எண்ணுகின்றேன். அங்கு நான் என்னையே கடவுளாக ஆக்கிவிட்டேன். இதற்கு முன்பு வரையில் தத்தளித்தீர்களே, இறைவனிடம் கேட்டீர்களே, அதனை மறந்துவிட்டீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கு நடைமுறை கொண்டு உங்கள் மூலமாகவே நீங்கள் அதை செய்யுங்கள், என் உதவியை கொண்டு நீங்கள் செய்யுங்கள் என்று உங்கள் கைகளையும் கால்களையும் வாய்களையும் கொடுத்திருப்பதன் காரணமாக அவன் கொடுத்திருக்கிற ஒரு ஞானத்தை கொண்டு நீங்கள் வெளியில் பேசும்பொழுது அந்த சத்தியத்திற்கு பலரும் கட்டுப்படுகின்றார்கள். இயற்கையும் கட்டுப்படுகின்றது, வானங்களும் பூமியும் கட்டுப்படுகின்றன. இந்த எண்ணத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வானங்களும் பூமியும் உங்களுக்கு கால்கள் தரையில் இருக்கின்றன. என்னுடைய சுவாசங்கள் வானங்களில் இருந்து இறங்குகின்றன, என்னுடைய உயிர்மூச்சு. இதற்கிடையில் என்னுடைய சூழல்கள், இயற்கை சூழல்கள், இந்த இரண்டும் கலந்து என்னை சூழ்ந்து நிற்கின்றன. இதில் உங்களுடைய பங்கு எதுவும் இல்லை. காற்றை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, தண்ணீரை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, உணவை நீங்கள் விதைக்கச் செய்வர்களோ முளைக்கச் செய்வர்களோ, அதிலிருந்து உள்ள உயிர் சக்தியை நீங்கள் அதுக்கு ஊட்டுபவர்களோ இல்லை, அதிலிருந்து உங்களுக்கு இறைவன் ஊட்டுகின்றான். உங்களுடைய காற்றும் உங்களுடைய சுவாசமும் உங்களுடைய தண்ணீரும் உங்களுடைய குடிப்பும் உங்களுடைய உணவு புகட்டுதலும் அந்த பசி ஏற்படுத்துவதும் தாகத்தை ஏற்படுத்துவதும் ஜீர்ணிப்பதும் உங்களுடைய முயற்சிகள் கிடையாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நான் உடலை திரகாத்திரமாக வைத்திருக்கின்றேன் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். உங்களிடம் கேள்வி, உடலை திரகாத்திரமாக வைத்திருக்க வேண்டுமா அல்லது உள்ளத்தை திரகாத்திரமாக வைத்திருக்க வேண்டுமா? உடலை வளப்படுத்த வேண்டுமா, உள்ளத்தை வளப்படுத்த வேண்டுமா? உடலை உறுதிப்படுத்த வேண்டுமா, மனதை உறுதிப்படுத்த வேண்டுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? மனதை உறுதிப்படுத்த வேண்டும், சத்தியம். ஆனால் நீங்கள் அவ்வளவு பேரும் தேகாபியாசம் செய்வீர்கள், மூச்சு பேச்சு செய்வீர்கள், ஓட்டமும் நடையமாக நீங்கள் இந்த பூமியை அறந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய களைப்பும் மிஞ்சும். நான் உடற்பயிற்சி செய்யும் பொழுது எனக்கு சுகம் கிடைக்கிறது என்று கூறுகின்றீர்கள். உடற்பயிற்சியை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள், இங்கு அடையாளம் காண வேண்டும். ஊர் மக்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது, சத்தியம் விளங்கும். உடற்பயிற்சியின் காரணமாக எனக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும் என்றால் இப்பொழுது நான் கேட்கின்றேன், உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது களைப்பு ஏற்படுகிறதா சுறுசுறுப்பு ஏற்படுகிறதா? கண்கூடான உங்களுடைய உணர்வு உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்யும் பொழுது மற்ற மனிதர்கள் கூறினார்கள், படிப்புக்குரியது, உங்களுக்கு சுறுசுறுப்பும் தெம்பும் கிடைக்கும் என்று. நான் இப்பொழுது உடற்பயிற்சி செய்கின்றேன், இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது களைப்பு ஏற்படுமா அல்லது சோர்வு ஏற்படுமா அல்லது சுறுசுறுப்பும் சுகமும் ஏற்படுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? கண்கூடாக கைமேற்பலனாக இப்போ என்ன இருக்குதோ அதுதான் நாளைக்கு. நாள் பூராம வேலை செஞ்சேன், களைப்பு இருக்குது. இப்போ உடற்பயிற்சி தான் சுறுசுறுப்புன்னு சொன்னால் அந்த 10 மணிக்கு ராத்திரியில் ஓடி போயிட்டு வரணுமா அல்லது தூங்கினா காலைல சுறுசுறுப்பாக இருக்குமா? தூங்கி எழுந்திரிச்சா சுறுசுறுப்பாக இருக்குமா உங்களுக்கு? அல்லது அந்த நேரத்தில் 10 மணிக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, தேகா பேச முடியும், சுறுசுறுப்பாக்கணும்னு சொல்லிட்டு போய் ராத்திரியில் 10 மணிக்கு போய் நடமாற நேரத்தில் நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரீங்களா? மனிதர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாராசாரமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அவ்வளவு கெட்டது. மனிதர்களுடைய படிப்பும் அறிவும் கால்களுக்கு இனிமையாக இருந்தாலும் உள்ளத்திற்கு பொருந்தாது. இறைவனிடமிருந்துள்ள ஞானங்கள் உள்ளத்திற்கு சுகமானதாகவும், இனி கேட்கக்கூடிய மனிதர்களிடமிருந்துள்ள ஒவ்வொரு அறிவையும் நிராகரிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம். இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் நாம் மக்களோடு மக்களாக கலந்து பலவற்றையும் கேட்டு பார்க்கக்கூடிய பொருளின் அடிப்படையில் இருந்து மட்டுமே தான் நான் நம்பிக்கை கொள்கின்றேன். உருவ வழிபாட்டில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். பார்த்ததையும் கேட்டதையும் நடந்ததையும் கொண்டு மட்டும்தான் நம்புவேன் என்று சொல்லும் பொழுது பொருளாக மாறிந்துவிட்டார். அருளிலிருந்து பொருளாக வந்து பொருள் மடிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் பொருள் அடித்தான் செய்யும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வானங்கள் முதலாக பூமி வரையில் நட்சத்திரமாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், கோள்களாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், ஒரு காலத்தில் அழியும். இந்த அழியக்கூடிய பொருள்களை பற்றி அறிவை வைத்துக் கொண்டு அழிவை கொண்டு நான் என் அறிவை நான் மெச்சிக்கொண்டிருக்கின்றேன். இந்த வகையில் நான் சத்தியத்தை நிராகரித்தவனாகவும் உருவங்களை மட்டுமே வழிபடக்கூடிய உரு வழிபாட்டை கொண்டவனாகவும் நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக கடுமையான சோதனைக்குள்ளாகி இருக்கின்றேன். அத்தியாயம் 10, 100வது வசனம். இறைவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களால் நம்பிக்கை கொள்ள முடியாது, ஒரு காலம் நம்பிக்கை கொள்ள முடியாது. அந்த நன்மையை எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்பிக்கையும் கூட இறைவனிடம் கேளுங்கள், நான் நம்பிக்கை கொண்டவன் என்று கூறாதீர்கள். நான் நம்பிக்கை கொண்டவன் என்று கூறும் பொழுது இறைவனுடைய உதவி தேவையில்லை உங்களுக்கு. நாளைய வாழ்க்கையின் மீது நீங்கள் இப்பொழுதும் நன்மையாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் உங்களுடைய வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை எதன் மீது வைத்திருக்கின்ற உங்கள் அறிவின் மீதா அல்லது உள்ளத்திற்குரிய இறைவனுடைய அதே செய்தியின் மீதா என்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இறைவனுடைய செய்தியை தான் நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். நான் சுகமாக வாழ்வதற்கு எனக்கு அடையாளம் இல்லை, எனக்கு 50 வயதாகிவிட்டது, 60 வயதாகிவிட்டது, இதுவரையும் நான் நன்மையை நான் நாடவில்லை, நன்மையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதுவரையும் நான் நன்மையை கொண்டு வாடவில்லை. ஆனாலும் நாளைய வாழ்க்கையை இன்னும் நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். இதுவரையில் சுகவீனத்தில் நான் வாழ்ந்த பிறகு இதற்கு மேல் அதே அறிவை உபயோகப்படுத்தின நன்மையில வாழ முடியும் இல்லை, ஒரு புதிய அறிவு என் இறைவனிடமிருந்து வரும், அந்த அறிவின் பாதையில் எனக்கு நன்மைகள் மிக சமீபமாக எனக்காக இயங்கும், எனக்காக அது மலர்ச்சி பெறும் என்று நான் இன்று நம்பிக்கை கொள்கின்றேன். இந்த நம்பிக்கையின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். புத்தம் புதிய வாழ்க்கையாக ஒவ்வொரு மூச்சிலும் இறைச்செய்தி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இறைச்செய்தி நம்பிக்கைக்குட்பட்டது, உங்களுடைய அறிவுக்குட்பட்டது அல்ல. உங்களுடைய அறிவுக்குட்பட்டதாக இருக்குமானால் நிச்சயமாக நிராகரிப்புக்குட்பட்டது. சத்தியத்திற்கு அப்பால் உங்களுக்கு தீமைகளை கொடுக்கக்கூடிய அந்த நிராகரிப்புக்குட்பட்டது என்பதை அறியுங்கள். சுகமாக வேண்டும் நீங்கள், உங்களிடம் அந்த வழி கிடையாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று முயற்சிக்கும் போதெல்லாம் உங்களுடைய தீமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. டாக்டர்கள் செல்லும் பொழுதும் நீங்கள் இந்த மருந்துகளை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் சாப்பிட வேண்டும் என்று கூறுவார்கள். நீங்கள் வாழும் காலமெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று கூறுவார்கள். சுகமாகாது என்பது பொருள். அதற்கு அப்படியானால் மருந்துகளும் மாத்திரைகளும் உங்களுக்கு மோசத்தை ஏற்படுத்துமா, அறிவீனத்தை கொண்டு நான் செயல்படும் பொழுது அழிவை கொண்டு வருமா அல்லது சுகத்தை கொண்டு வருமா என்று கேட்டால், நிச்சயமாக நான் மருந்துகளை சாப்பிடும்போது அது விஷத்தன்மை கொண்டிருக்கின்றது, அது உடலால் ஜீரணிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே ஜீரணம் கெட்டிருக்கின்றது, இப்பொழுது உணவை சாப்பிடுவதற்கே எனக்கு ஜீரணம் கெட்டிருக்கும் பொழுது மருந்தை விஷத்தை சாப்பிட்டு அதை ஜீரணிக்கும் என்று நான் எண்ணிக்கொண்டு சாப்பிடுகின்றேன். அதில் நன்மை உண்டு என்று எண்ணுகின்றேன். உங்களுடைய உள்ளம் கூறக்கூடியது என்ன? உணவு ஒத்துக்கொள்ளவில்லை, இறைவன் படைத்தது உங்களுக்கு உயிரளிக்கக்கூடியது. மருந்துகளோ உயிர் இல்லாதது, கெமிக்கல், நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஒரு மாத்திரை சாப்பிடும் போது ஒரு சுகத்துக்காக, ஒரு வலியை நீக்கிறதுக்காக பலவிதமான புதிய நோய்களை உருவாக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், தெரியும் எல்லாத்துக்கும். நோய்களது குணமாக இருக்கும் நோயை நான் அதிகரித்துக் கொள்ளக்கூடாது என்பது உண்மை. இருக்கும் நோயை அதனுடைய வலியை மட்டும் நீக்கிவிட்டு பின்னர் அதற்கு பிரதிபலனாக கெட்ட இன்னும் பல நோய்களை நான் பக்க விளைவுகளாக அனுபவித்து வரும் பொழுது இதில் சுகமாவேன் என்று எண்ணுகின்றீர்களே எப்படி? என்ன ஆதாரத்தை கொண்டு? தெளிவான பின்னரும் நாம் நிராகரிப்பின் பக்கமே சென்று கொண்டிருக்கின்றோம். நிராகரிப்பே என்னுடைய அறிவாக ஆகிவிட்டது. மனிதர்களுடைய அறிவை நம்பும்பதெல்லாம் நான் உருவடிவாளம் மேற்கொண்டிருக்கின்றேன். இறைவனுக்கு புறம்பாக நான் நிராகரிப்போனாக இருக்கின்றேன். இந்த நிலையில் இப்பொழுது நாம் உள்ளுக்குள் சந்தேகிக்கின்றோம். ஒவ்வொரு நல்ல செய்தியையும் சந்தேகிக்க ஆரம்பிக்கின்றோம். மனிதர்கள் கூறிவிட்டார்கள், நீ இறந்து போவாய் என்று, வாழ்நாள் முழுமைக்கும் இந்த மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் என்று. அதற்கான பொருள், இந்த மருந்துகள் உங்களை சாகரிக்கும் வரையில் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று. ஆனால் நாம் கொள்வது, வாழ்க்கை முழுமைக்கும் இந்த மருந்து உபயோகப்படும் என்று. வித்தியாசமாக, உண்மைக்கு புறம்பாக வாழக்கூடிய, நிராகரிப்பில் வாழக்கூடிய மக்கள் நாம். மனிதர்களிடமிருந்து எந்த ஒரு சொல் வந்தாலும் சரி, சீர்திருத்தி பார்க்க வேண்டிய அந்த உணர்வு இல்லை என்றால் இறைவனுடைய வேதனை உங்கள் மீது இறங்கும். நீங்கள் அதை நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள். அதுவோ உள்ளத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சத்திய வாக்குக்கு விரோதமாக இருக்கின்றது, அதனை நீங்கள் நம்புகின்றீர்கள். பிறகு நீங்கள் என்னை நம்புகின்றீர்கள் என்று, என்னை நம்புகின்றேன் என்று ஊருக்கு கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். பிறகு நீங்கள் உங்களுடைய கேடுகளின் காரணமாக, என்னை நம்பாத காரணமாக, சிந்தித்து உணராதன் காரணமாக நீங்கள் ஒரு வழிபாட்டை மேற்கொண்டிருக்கும் பொழுது, உங்களுடைய அறிவை நீங்கள் மேற்கொண்டிருக்கும் பொழுது, ஞானங்களின் பொருந்தி இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்தில் நான் அமைத்திருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நீங்கள் நம்பவில்லை. ஏனென்றால் உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டது, எனவே நம்பிக்கை கொள்ள முடியவில்லை. ஆனால் இறைவனை நம்புகின்றேன் என்று ஊருக்கு அறிவித்துவிட்டு, இறுதியில் உங்களுடைய நிராகரிப்பின் காரணமாக நோய்களிலும் இழிவிலும் உண்டாகி நீங்கள் சிதைவுக்குள்ளாகி இறக்கும் பொழுது, என் இறைவன் கைவிட்டு விட்டான் என்று கூறுவீர்கள். அங்குதான் நாம் பாவத்தை சம்பாதிக்கின்றோம். நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று கூறும் அந்த நேரத்தில்தான் நான் பாவத்தை சம்பாதிக்கின்றேன். எனக்கு ஏன் என் இறைவன் இப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்தான் என்று கேட்கும் பொழுதுதான், அந்த நேரத்தில் தான் நான் பாவத்தை சம்பாதிக்கின்றேன். அதுவரையில் பாவம் இல்லை. என்னுடைய தவறுகளில் நான் இருக்கின்றேன். என் தவறுகளுக்கான பிழை பொறுப்பவன் அவன் தான். நான் பாவத்தை மன்னிப்பவன் அவன் இல்லை. முக்கியமாக நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கும் பொழுது அவன் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பவனாக இல்லை ஒருபோதும். என்னுடைய நம்பிக்கைக்கு சாதகமான, சுகமான, அழகான செய்தியாக இருக்கும் பொழுது, அதை நான் நம்பிக்கை கொள்ள மறுக்கும் பொழுது, நான் நிராகரிப்பவனாக ஆகிவிட்டேன், மறுப்பவனாக ஆகிவிட்டேன். இறைவனை மறுப்பவனாக ஆகிவிட்டேன். நான் இறை மறுப்பாளர்கள் இருக்கின்றேன். அந்த நம்பிக்கையை நான் கொள்ளாதிருக்கும் பொழுது, அதற்கு மாறாக மனிதர் சொல்லக்கூடிய கெட்ட வார்த்தையை, நீ பிடிக்க மாட்டாய், நீ சாவாய் என்று கூறும் பொழுது, நான் அதை நம்புகின்றேன். சைத்தான்களை நான் நம்புகின்றேன் என்பதற்கு இதைவிட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. அறிவா ஞானங்களா என்று கேட்கும் பொழுது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஞானங்களுடைய ஒட்டுமொத்த வடிவமாக எனக்காக சித்தப்படுத்து, எனக்காக தீர்மானிக்கப்பட்டு அது எனக்காக விதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இறக்கும் வரையில் நான் அதை மறக்க முடியாது. நான் பிழைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை இறக்கும் வரையில் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. கடைசியில் இறக்கும் தருவாயிலும் நான் பிழைத்துட மாட்டேன் என்ற அந்த நம்பாசைகளை இறக்கும் பொழுது துர்மரணமாக அது ஆகின்றது, கெட்ட மரணமாக ஆகின்றது. அந்த நிலைக்கு நீங்கள் போகக்கூடாது. உங்களுடைய மரணம் ஏற்படுமானால் இவ்விதமாக சுகமாக இருக்கக்கூடிய நிலையில் என் உயிர் பிரிய வேண்டும். ஆனால் மனிதர்களுடைய அறிவு என்ன தெரியுமா? நீங்கள் குற்றுயிரும் குறையுறுமாக ஆக்கப்பட்டு மருத்துவமனைகளில் நீங்கள் சிதைக்கப்பட்டு, பின்னர் நீங்கள் கோமாவில் தள்ளப்பட்டு, அதன் பின்னர் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் காலியாகி நடுத்தருக்கு வந்த பிறகு அந்த பாடி எடுத்து போவீங்களே, இது கரெக்டான மரணம். நல்லா கவனிச்சிருக்காங்க. இந்த மனிதர்களையா நீங்கள் நம்புவீர்கள்? வெளிப்படையான பேச்சுக்களில் நாட்டம் கொண்டவர்களாக, உள்ளத்தின் சத்தியத்திற்கு விரோதமாக பேசக்கூடிய எந்த மக்களையும் உங்களுடைய உள்ளத்திற்கு நெருக்கமான பங்காளிகளாகவோ, கூட்டாளிகளாகவோ, உறவினர்களாகவோ ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஒருபோதும் பாவத்தை சம்பாதிக்க வேண்டிய நிலை ஏற்படும், நிராகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும். பின்னர் நன்மைக்கு பதிலாக துன்பத்தை, தீமையை நான் நம்பக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன். இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் பாக்கியத்திற்கு பதிலாக மிக கெட்ட இறைவனுடைய அவனுடைய கோபத்தையும் சாபத்தையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பகுதிக்கு நாம் நுழைய கூடாது. மனதிற்கு சாதகமான வார்த்தையை பேசுபவர்கள் மட்டும்தான் உங்களுடைய உறவினர்களும் கூட்டாளிகளாக இருக்க வேண்டுமே தவிர, மனதிற்கு விரோதமாக தன் அறிவை கொண்டு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த டாக்டர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவ்வளவு சத்தியத்திற்கும் விரோதமானவர்கள், நான் உன்னை காப்பாற்றுகின்றேன், நீ சீக்கிரமாக வந்துவிடு என்று கூறக்கூடியவர்கள், அங்கு சென்ற பிறகு உங்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை, கையெழுத்து போட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்போ கூட கையெழுத்து போட்டுவிட்டு நீயே சாகலிச்சுட்டு போகிறோமே, இதுக்கு மேலே நமக்கு நம்முடைய இறைவன் நம்மை கைவிட்டு விட்டான் என்பதற்கும், உள்ளத்தில் முற்றிடப்பட்டு விட்டது என்பதற்கும் இதைவிட ஆதாரம் என்ன இருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இன்னமும் நாம் அவர்களிடம் தஞ்சமடையவில்லை. டாக்டர்களிடம், எப்பொழுதும் சரி, நிராகரிப்பின் உச்சக்கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், எப்பொழுது கைகள் சிரிக்கின்றோமோ அந்த நேரம் வரும். டாக்டர்களை நம்பிக்கொண்டிருக்கும் வரையில் அவர்கள் ஏமாற்றத்தை தவிர எதையும் பேசவில்லை, நயவஞ்சகத்தை தவிர எதனையும் அவர்கள் செய்யவில்லை என்பதை அந்த நாளில் உணரும் போது, இறைவனும் உங்களை கைவிட்டு விட்டான் என்றோ என்பதை அறியும் பொழுது, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவோம் என்பதையும், எந்த விதமான துயரத்தில் நாம் அமைவோம் என்பதையும் இன்று நாம் அச்சம் கொள்ள வேண்டும். இது உள்ளட்சமாகும். பயபக்தியோடு வாழுங்கள். நிச்சயமாக இறைவன் பயபக்தியாளர்களுடன் இருக்கின்றான். யார் சிந்தித்து உணரவில்லையோ அவர்கள் மீது இறைவன் வேதனை ஏற்படுத்துகின்றான். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கைக்கு பதிலாக அவநம்பிக்கையையும் நிராகரிப்பையும் தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வார்கள், தங்களுக்கு வார்த்தையாக ஆக்கிக் கொள்வார்கள். நம்பிக்கையை அவர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். இந்த துர்பாக்கிய நிலை உங்களுக்கு வரக்கூடாது என்றால் சத்தியத்தின் மீது நிலைத்திருங்கள், அங்கிருக்கக்கூடிய நல்ல செய்தியின் மீது மட்டுமே நிலைத்திருங்கள். சிந்தனை என்ற ஒன்று மிக மிக அவசியம். அந்த சிந்தனையின் மீது நீங்கள் அமைய வேண்டும். அந்த சிந்தனையில் உங்களுக்காக பதிலளிப்பன் இறைவன் தான். நேரடியாக இறைவனம் தொடர்பு கொள்கின்றோம் என்ற அந்த ஆசை இருக்க வேண்டும். ஆனால் நமக்கெல்லாம் அந்த ஆசை மறுக்கப்பட்டுவிட்டது. உங்களுக்கெல்லாம் நேரடியாக இறைவன் தொடர்பு கொள்ள மாட்டான் என்று. அப்படியானால் சத்தியத்தை பேசிக்கொண்டிருப்பது யார் இங்கு? என் இறைவனே என்று நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களே, யாரிடம் பிரார்த்திக்கின்றீர்கள்? நேரடியாக உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே தொடர்பு கிடையாது என்றால், உங்களுடைய துன்பமான சொல்லும் போது கடவுளே தெய்வமே இறைவனே என்று பிரார்த்திக்கிறீர்களே, உங்களுக்கும் அவனுக்கு தொடர்பு கிடையாது என்று ஆகிவிட்ட போது யாரிடம் பேசுகின்றீர்கள்? நீங்கள் பேசும்போது, கெட்ட மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பேசும்போது இறைவன் கேட்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை இருந்தால், இறைவனிடம் என் மீது கருணை மிக்கவன், இறைவன் என் மீது மன்னிப்புடையவன், அன்பு மிக்கவன், இன்னும் என் மீது நன்மையையும் என் மீது கருணையையும் என் மீது மன்னிப்பையும் கைகொள்வதற்கு தன் கடமையாக்கிக் கொண்டவன் என்று இருக்கும் பொழுது, அன்பு மிக்கவன் என்று இருக்கும் பொழுது, அவன் உங்களிடம் பேசுவதை நீங்கள் மறுக்கின்றீர்கள், பேச மாட்டான் என்று. காரணம், ஊர் மக்கள் கூறினார்கள், அபிதம்தான் எங்களுடைய பூசாரிகள் கூறினார்கள் என்று கூறுவீர்கள். தொடர்பு கிடையாது என்று ஆகிவிட்டால் நீங்கள் தொடர்பு கொள்கின்றீர்களே, எந்த நம்பிக்கையை கொண்டு நீங்கள் தொடர்பு கொள்கின்றீர்கள் உங்களுடைய கடினமான சூழ்நிலைகள் போது? யாரொருவர் இப்பொழுது இந்த நிமிடம் என் இறைவன் என்னோடு பேசுகிறான், எனக்கு சமீபமாக இருக்கின்றான், அவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், ஒவ்வொரு அணுவையும் அசைவையும் அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்று நம்பவில்லையோ, அவர்கள் இறுதி நாளில் நேரடியாக இறைவனிடம் பிரார்த்தனை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய பேச்சுக்களையோ அவர்களுடைய பிரார்த்தனைகளையோ இறைவன் அன்று அங்கீகரிப்பதாக இல்லை. பயந்து கொள்ளுங்கள். இறுதி நாளில் நாம் இறைவனிடம் திரும்புவோம், பிரார்த்திப்போம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அஞ்சு கொள்ளுங்கள். அந்த நாளில் உணர்வு பெறுவதன் காரணமாக உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்று. இப்பொழுது உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். இதை விட்டு நீங்கள் கிடைக்கலோ மேற்கிலோ திரும்பதன் காரணமாக உங்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது என்பதை அறியுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான், உங்களுடைய உயிருக்கும் சமயமாக இருக்கின்றான் என்பதை அறியுங்கள். உங்களுடைய உயிரை பாதுகாப்பது எது என்று கேட்டால் உங்களுடைய மனம்தான், அதற்குரிய நற்செய்திகள் தான். அந்த நற்செய்திகளின் மீது நம்பிக்கை இருந்தால் நான் வாழ விரும்புகின்றேன். அந்த நற்செய்திகளின் எதன் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை, கேடுதான் என்று நான் எண்ணும் பொழுது நான் வாழ விரும்பவில்லை, வாழ்க்கை வெறுத்து விட்டேன், என் உயிர் வாழ விரும்பவில்லை. உங்களுடைய உயிர் உங்களோடு இருப்பதும் உங்களை விட்டும் பிரிவதும் இறைவன் ஏற்படுத்திய விதிகளில் உள்ளது. இறைவனோடு நீங்கள் பொருந்தி கொண்ட விதமாக, இறைவனை நீங்கள் திருத்தி கொண்ட விதமாக, இறைவனும் உங்களை பற்றி திருத்தி கொண்ட விதமாக நீங்கள் மரணிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இன்னொரு வாழ்க்கையை நோக்கி இருக்கின்றோம் என்பதை அறிய வேண்டும். இப்பொழுதும் மனிதர்களுடைய பேச்சை கொண்டு நாம் சொல்லுவோம், கடைசியில் நாம் ஒரு பிடி மண்ணாக போகப் போகின்றோம் என்று, கடைசியில் நாம் ஒரு பிடி சாம்பலாக போகின்றோம் என்று. ஒரு பிடி மண்ணாக போனால் நீங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், புதைக்கப்பட்டால் மண்ணாவீர்கள், எரிக்கப்பட்டால் சாம்பலாவீர்கள், அவ்வளவுதானே. யாரொருவருடைய உள்ளத்திலும் இந்த சத்தியம் இல்லாமல் இல்லை. நீங்கள் இன்னொரு முறை எழுப்பப்படுவீர்கள் உங்களுடைய தீர்ப்புக்காக, தீர்ப்பு நாளன்று. நரகமும் மோட்சமும் உங்களுக்காக விதிக்கப்பட்டவற்றில் இருக்கின்றது, நன்மைக்கு மோட்சமும் தீமைக்கு நரகமும் என்று. இதனை நம்பாத கூட்டத்தினர் யார்? இறந்து போயிட்டால் அவங்களுக்கு நல்ல மரணமா தெரியலீங்க, தான் சாம்பலாக போயிட்டாங்க, இனிமேல் நல்ல மரணமாக இருந்தாலே கட்ட மரணமாக இருந்தாலே அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று விரும்புவீர்களே, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகின்றீர்களா இல்லையா? எப்பொழுது இறுதியில் இன்னொரு வாழ்க்கையா, ஒரு பிடி சாம்பல் அல்லது ஒரு பிடி மண்ணா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? இறுதியில் ஒரு பிடி மண் சாம்பல் என்று மனிதர்களுக்கு வரக்கூடிய இந்த அளவில் தான் இருப்பீர்களா, அல்லது சத்தியம் இங்கே உழைத்துக் கொண்டிருக்கின்றதே, இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை, அதுதான் என்ற இறுதி வாழ்க்கை என்று நம்பப் போகின்றீர்களா? எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த உலகத்திலும் நான் எழுந்து சாம்பலாக கூடாது, மறுமையிலும் எனக்கு சாம்பலை கொடுக்கக்கூடிய அந்த நரக வாழ்க்கையில் செல்லக்கூடாது என்று அச்சம் கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் எவ்வளவு தவறாக பிரிக்கின்றீர்கள், ஒரு பெரிய மண்ணாக போகின்றோம், ஒரு பெரிய சாம்பலாக போகின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இறுதியாக எனக்கு நரகம்தான் என்று அந்த வார்த்தையை இன்று கூறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அதனுடைய அடிப்படையில் அதனுடைய தாற்பயங்களை கொண்டு நிச்சயமாக நாம் வடிகட்டு விட்டோமோ? சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இன்னும் காலத்தவணை இருக்கின்றது. நம் காலம் முடியவில்லை, நாம் மரணிக்கவில்லை. எனவே நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும். உள்ளத்தின் மீது சத்தியமாக இறைவன் உங்களோடு இருக்கின்றான். உங்களை விட்டு வெளியேறி நீங்கள் கட்டிடங்களுக்குள் வர வேண்டும், அங்குதான் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை நம்பினால் இதை விட்டு வெளியேறுங்கள். உங்களுடைய உயிருக்கும் சமீபமாக இருக்கின்றான் இறைவன், அந்த மனதை பாதுகாப்பாக இருக்கின்றான் இறைவன். ஒவ்வொரு அணுவிலும் அவனுடைய சாயல் இருக்கின்றது, ஒவ்வொரு அணுவிலும் அவனுடைய அனுகிரகமும் அவனுடைய ஆற்றல் மிக்க ஆசீர்வாதம் கொண்டிருக்கக்கூடிய அழகான செய்தியும் மூச்சில் இறங்கிக் கொண்டிருக்கின்றன, ஞானங்களாக அமைகின்றன. விரும்புங்கள், நம்புங்கள் என்று உங்களுடைய இறைவனை நீங்கள் எங்கு கொள்ள வேண்டும்? இருதயத்திலா அல்லது வெளியிலா என்று கேட்டால் உங்களுடைய பதில் சொல்லும், சத்தியம் சொல்லும் உள்ளத்தில் என்று. இறைவன் உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கின்றானா அல்லது உங்களுடைய உருவத்தை கவனிக்கின்றானா என்று கேட்டால் அங்கு பதில் சொல்லும், உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கின்றான் என்று. அப்படி என்றால் உள்ளச்சம் முக்கியமா அல்லது நீங்கள் உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு நான் கல் முள் காடு மலை எல்லாமே நான் வருத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுடைய உடலை வருத்தி கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுடைய இறைவன் உங்களை பிடித்து இறைவன் என்று நினைக்கின்றீர்களா? அவன் முன்பாக நடித்து காட்ட முடியாது, அவனுக்கு உள்ளம்தான் தேவை, உங்களுடைய உருவம் தேவையில்லை. இது உங்களுடைய உள்ளத்தில் சத்தியமாக இருக்கிறதா அல்லது மனிதர்கள் கற்பித்த அந்த வழிமுறை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து உணராத வரையில் வேதனை இறங்கிக் கொண்டிருக்கும். உங்களுக்கு பிரார்த்தனை என்பது கிடையாது, அந்த பிரார்த்தனை அங்கீகாரமும் கிடையாது. கடைசியில் நாம் மரணிக்கும் போது நீங்கள் இறைவனை நிந்தித்தவர்களாகவே மரணிப்பீர்கள், போதுமான சாட்சியம் நரகவாதிகள் என்று. இறுதியாக இந்த உலகத்திலும் எனக்கு சாம்பலாக ஆகக்கூடாது, மறுமையிலும் நான் நரக நெருப்புக்குரிய உலகாகி சாம்பலாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடாது என்று இன்று அச்சம் கொள்ளுங்கள். மோட்சத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றும் இந்த உலகத்திலேயே அந்த சொர்க்கத்தின் பாதையில் நான் அமைய வேண்டும் என்று இன்று உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் எண்ணம் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய வீணான வார்த்தைகளையும் அலங்காரமான வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மயத்துக் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக அது அலங்கோலமான வார்த்தைகள், அலங்கோலமான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையிலிருந்து கூறுவது உள்ளத்தின் பக்கம் கொண்டு வாருங்கள். இங்கு பிரித்தறிவிக்கக்கூடிய வேதம் இருக்கின்றது, அதனை நீங்கள் உங்களுடைய பக்கங்களை திருப்ப வேண்டும். என்ன ஏது என்ற கேள்விக்கு பதில் உள்ளத்திலிருந்து இறைவன் ஒருவன் தான், வேறு யாரும் கொடுக்க முடியாது. முரண்பட்ட இரண்டு விதமான பேச்சுக்களை நீங்கள் வாழ்ந்தீர்கள். இறைவன் ஒரு இதயத்தை அமைத்திருக்கின்றான், இரண்டு இதயங்கள் அமைக்கவில்லை. அத்தியாயம் 10, 100 உங்களுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பாக என்று இருக்க வேண்டும். ஏன் வேதனைகள் என் மீது இறங்குகின்றன? ஏன் சுகவீனங்கள் எனக்கு ஏற்படுகின்றன? ஏன் எனக்கு நஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்படுகின்றன? சிந்தித்து உணர்ந்து தெளிவடையாத மக்கள் மீது இறைவன் நிச்சயமாக வேதனை ஏற்படுத்துகின்றான். ஊர் மக்களுடைய பேச்சைக் கண்டு அவர்கள் என்னுடைய பேச்சிலிருந்தும் என்னுடைய வாக்கிலிருந்தும் மீறி என்னை நம்பிக்கை கொள்ளாமல் அவ்வளவு கேடுகளையும் நம்பினார்கள். அறிந்து கொள்ளுங்கள், மனதில் எதை நீங்கள் நம்புகின்றீர்களோ அது உங்களுக்கு உருவாகும். கேடுகள் தான் எனக்கு என்று நான் நம்பும் பொழுது அந்த கேடுகள் உருவாகும். நன்மையே எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை கொண்டு என்று கூறும்போது நன்மைகள் உருவாகும். உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய மனதை விட்டுவிடாதீர்கள். மனதை விட்டுவிட்டாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட வேண்டாம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்மைகள் அவ்வளவும் சத்தியம், அவ்வளவுதான். சுகங்கள் அவ்வளவும் சத்தியம், அவ்வளவுதான். நான் என் கைகளையும் கால்களையும் கொண்டு பெறாத சுகம் மனம் சுகம். நீங்கள் சுகம் என்று அனுபவித்துக் கொண்டிருப்பதெல்லாம் உங்களுடைய 5 புலன்களுக்குரிய அந்த இச்சைகளை. உடல் ஸ்பரிசங்களை கொண்டு நான் அனுபவிக்கக்கூடியது ஒவ்வொன்றும் இச்சைகளாக இருக்கின்றன, அது ஒரு போதை. ஆனால் உள்ளத்தின் சுகம் என்று ஒன்று இருக்கிறது, அமைதியும் அழகும், துன்பமடையாத அந்த இருதயம், அந்த உள்ளம், சுகமான உணர்வுகளோடு அமைதியாக, இன்னும் அமைதிக்கு மேல் அமைதி, அழகுக்கு மேல் அழகு. இந்த அமைதியை கொண்டு நான் பார்க்கும் பார்வையிலும் ஒரு அழகு இருக்கின்றது. கலவரத்தில் நான் பார்க்கும் பொழுது பேயடைந்தால் கொண்டிருக்கிறது உன்னுடைய முகம் என்று கூறுவார்கள். நிச்சயமாக கலவரம் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுகத்திற்கு அழகுக்கு நேர் மாற்றமானதாக நான் நம்பும் பொழுது அந்த நம்பிக்கையின் காரணமாக உங்கள் முன்பாக உருவாகி வரக்கூடிய அந்த அலங்கோலமான வாழ்க்கையை நீங்கள் சகிக்க முடியாது, துன்பத்தை தாங்க முடியாது என்று ஆகும் பொழுது அந்த கலவரம் முகத்தில் தெரியும், இருளடைந்த முகமாக இருக்கும். அவனுடைய அனுமதியின்றி நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. நான் இறை நம்பிக்கை கொண்டவன் என்று ஒருபோதும் கூறாதீர்கள். நம்பிக்கையை அளிப்பாயாக என்று பணிவோடு இறைவன் முன்பாக நீங்கள் சரணடைந்துவிடுங்கள். நிச்சயமாக அவன் உங்களை தன் பக்கம் திருப்புவான். எந்த ஒரு மனிதனையும் பின்பற்றாதீர்கள். உங்கள் இறைவன் ஒருவனை தவிர இணை வைப்பு கூடாது. ஒரு காலம் இறைவன் மன்னிக்க மாட்டான். அவனுக்கு இணையாக எந்த மனிதன், 1000 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள், 100 பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவ்வளவு பேரும் ஒரு பக்கம், இறைவன் ஒரு பக்கம், யார் வேண்டும் என்று கேட்டால் உங்களை உள்ளம் சொல்லும் எனக்கு இறைவன் வேண்டும் என்று. உலக மக்கள் அனைவரும் ஒரு பக்கம், கடவுள் ஒரு பக்கம், உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டால் பதில் என்ன? கடவுள். இவ்வளவு தெளிவாக அறிவித்தவன் யார்? ஆனாலும் நான் உலக மக்கள் அவ்வளவு பேரையும் நம்புகின்றேன். தெளிவான பின்னர், நேர்வழி இல்லது என்று அறிவிக்கப்பட்ட பின்னர், அதற்கான முழுமையான ஆதாரம் கிடைத்த பின்னர், நான் அவன் ஒருவனைத் தவிர அவ்வளவு பேரையும் நம்புகின்றேன். ஆனால் உள்ளத்தில் கேட்கும் பொழுது கடவுளா மற்றவர்கள் என்று கேட்கும், கடவுள் மட்டும்தான், உலகமே தேவையில்லை என்று கூறுவீர்கள். அவர்களால் இவ்வளவு தெளிவு அறிந்த பிறகும் நீங்கள் ஊர் மக்களை நம்புகின்றீர்கள், உலக மக்களை நம்புகின்றீர்கள், இறைவன் ஒருவனைத் தவிர. மனிதர்களினுடைய வழியை நான் ஏற்றுக்கொண்டேன், கடவுளையும் சேர்த்து இரண்டாவதாக. இல்லை, கடவுள் நீங்கள் இரண்டாவதாக காரணமாக உங்களுக்கு பின்னால், மனிதர்களுக்கு பின்னால் கடவுள் ஆகிவிடுவதில்லை. அவன் விலகிவிடுகின்றான், கண்ணியமிக்கவன். தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது இறைவனுக்கு தெரியும். நீங்கள் அவனை பின்னுக்கு தெல்வதும் முன்னுக்கு தெல்வதும் உங்களுக்கு ஆகமானதல்ல, அது உங்களுக்குரியதும் அல்ல. ஆனாலும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், அப்புறம் பார்த்துக்கலாம், தப்பு செய்வோம், அப்புறம் கவனிச்சுக்கலாம், கடவுளை கவனிச்சுக்கலாம், கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சுக்கலாம். பணமும் பொருளும் நேற்றையும் மேற்கொண்டு விட்டால் இறைவன் ஏமாந்து விடுவான் என்று அவ்விதமாக அல்ல. இறைவன் கவனிப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தின் உறுதியையும், இறைவன் கவனிப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தின் தூய்மையையும், அவன் வாக்குறுதி மாறாதவன் என்ற அந்த தூய்மையை நீங்கள் கொண்டிருப்பீர்களானால் ஒவ்வொரு சத்தியமும் நிறைவேற வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய இறைவனுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளின் பக்கம் திரும்புங்கள். எந்த நேரத்திலும் எந்த கேடும் உங்களை அணுகக்கூடாது. வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். உங்களுடைய வேண்டுதல் முடிந்துவிட்டது, உங்களுடைய சமர்ப்பணம் இறைவனிடம் சேர்ந்து விட்டது, திருத்தி கொண்டான். இப்பொழுது நம்பிக்கையை கேளுங்கள். நான் எதனை ஏற்றுக்கொண்டேனோ அதன் மீது எனக்கு நம்பிக்கை அளிப்பாயாக. இதுவரையில் எதனை நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன் என்றால் நிராகரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தேன். இதெல்லாம் நடக்காது என்று மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த உருவ வழிபாட்டை நான் நம்பிக்கொண்டிருந்தேன். பார்த்ததும் கேட்டதும் உருவங்கள் தான், அது எப்படி முடிந்ததோ அதனை நம்புகின்றேன். எதுவுமே பிழைக்கவில்லை, எல்லாமே இறந்துவிட்டது, அதனை நான் நம்புகின்றேன். உருவ வழிபாடு கூடாது. நம்பிக்கை என்பது அரூபமானது, பார்க்க முடியாத மாபெரும் சக்தி இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனை நீங்கள் நம்புங்கள். இதை விட்டு, இந்த புண்ணியஸ்தலத்தை விட்டு வெளியேறும் பொழுது கட்டிடங்களுக்குள் தான் இறைவனுடைய பிரார்த்தனை இருக்கிறது என்று கூறுவீர்களானால் நிச்சயமாக நாம் சத்தியத்திற்கு மீறிவிட்டோம், தெளிவுக்கு மீறிவிட்டோம், தெரிந்திருந்தும் மாறினோம், மனிதர்களை பின்பற்றினோம், இறைவனை பின்பற்றவில்லை. எண்ணத்தின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளுங்கள், அந்த எண்ணம் ஞானங்களாக மாறிவிடும். எண்ணம் என்பது ரெண்டும் கட்டம், ஞானங்களின் பக்கம் திரும்பிவிடுங்கள். எந்த வகையிலும் அதனை நான் பொருள்களின் அளவை கொண்டு, என் அறிவை கொண்டு அளவிட முடியாது. இறைவனை எப்படி அளவிட முடியாதோ, இறைவனை எப்படி பொருளாக பார்க்க முடியாதோ, அவன் அளித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமும் நிச்சயமாக பார்வைக்கு அப்பாற்பட்டது. சுகமடையுங்கள் என்ற ஒரு வார்த்தை தான். உலகம் பொருளாக தேடினாலும் அந்த சுகத்தை நீங்கள் அடைய முடியாது. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், அங்கு மனம் அமைதி பெறும். உங்களுடைய நோய்களும் உங்களுடைய துன்பங்களும் அவ்வளவும் நீங்கிவிட்டால் நீங்கள் அமைதி அடைவீர்களா என்று கேட்டால் அமைதி அடைவேன். அப்படித்தானே? எனக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்குதோ, என்னென்ன துன்பங்கள்லாம் இருக்குதோ, அவ்வளவும் என்னை விட்டு நீங்கிவிட்டால் நிச்சயமாக நான் சுகமாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன். இறுதியாக உங்களுக்கு என்ன தேவை? அமைதி. அந்த அமைதி, பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிட்டால் அமைதி அடைவேன். பிரச்சனைகளுக்கு காரணமாக என் மனம் அங்கலாய்க்கிறது, அல்லல் படுகின்றது. அந்த பிரச்சனை நீங்கிவிட்டால் அமைதி அடைவேன் என்று கேட்பீர்களா, அல்லது பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அமைதி வேண்டும் என்று கேட்பீர்களா? எதனை கேட்பீர்கள்? அமைதி வேண்டும் என்று நாம் கேட்போம். அப்படியானால் இப்பொழுது அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டன என்று இவனுடைய வாக்கு அங்கு அமைந்துவிட்டது. இந்த அமைதிக்கு நிகராக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய உதவியாளர்களாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும், 1000 கோடி மக்களும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, இந்த அமைதியை தர முடியாது. அப்பேற்பட்ட மகத்தான மாபெரும் இறை ஆற்றலை கொண்டு நான் வாடும்பொழுது இறைவனுக்கு நான் தூய்மையாக உன்னுடைய அமைதியை மட்டுமே கொண்டு நான் வாழ விரும்புகின்றேன். சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வாழ விரும்புகின்றேன். சாந்தி என்று கூறுவார்கள், சமாதானம் என்று கூறுவார்கள், சலாம் என்று கூறுவார்கள். அவ்வளவும் ஒன்றுதான், வார்த்தைகளை மாற்றிக்கொண்டிருக்கும். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், இறைவன் ஒருவன். உங்களுடைய புறப்புறன்களின் பக்கம் திரும்புங்கள். கோடான கோடி இறைவன்கள் ஒருவனும் உதவ மாட்டான் உங்களுக்கு. நம்பிக்கையாளர்களாக இருந்தால் சத்தியத்தின் பக்கம் நிலைத்திருங்கள். இறைவன் ஒருவன் உங்களுக்கு போதுமானவன் என்று அவன் எல்லோருக்கும் பொதுவானவன். ஒவ்வொருவரும் கூறுகின்றீர்கள், சத்தியத்தை பேசுகின்றீர்கள். நீங்கள் பலவிதமான மதங்களில் இருப்பவர்கள், மனம் ஒன்றுதான். மனதிற்கு விட்டு வெளியே வரும்போது மதங்கள். மதங்கள் என்பது அமைதிக்கு நேர் விரோதமானது, ஆக்ரோஷம். மதம் யானைக்குத்தான் பிடிக்க வேண்டும், மனிதனுக்கு பிடிக்கக்கூடாது. மனிதனுக்கு மனம் பிடிக்க வேண்டும், மனிதன் பிடிக்க வேண்டும். இறையாற்றலோடு நீங்கள் வாழ வேண்டும். இறையாற்றலுக்கு புறம்பாக வாழ்வதை உங்களுடைய கனவிலும் காணாதீர்கள். உள்ளத்தில் எது சத்தியமாக, ஒரே ஒரு எண்ணம் ஞானம் மிக்கது. ஞானங்களின் பக்கம் திரும்புங்கள். அந்த ஞானங்கள் நீங்கள் அறியாதவர்கள். அறிவின் பக்கம் சாக்கி விடாதீர்கள். எண்ணம் எண்ணங்களாக சிதைந்துவிடும். பிறகு குழப்பங்களும் கலவரங்களும் கரகங்களும், உள்ளத்தில் நிம்மதியற்ற தன்மை உங்களுக்கு ஏற்படும். இறைவனிடம் பிரார்த்தனை மேற்கொள்ளும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அனுமதி அமைதி, அந்த அமைதி வரும் பொழுது அனைத்து துன்பங்களும் நீங்கிவிட்டன என்பது பொருள். என்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிட்டால் தான் எனக்கு அமைதி கிடைக்கும் என்பது உங்களுடைய அறிவு. அவ்விதமாக அல்ல. அமைதியை முதலிலேயே நான் கொடுக்கின்றேன். நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் இந்த அமைதியை கொடுத்ததற்கு நான் உண்மையாளன் என்பதை நீங்கள் அறிவிக்கிறனால், நான் சத்தியமானவன் என்பதை நீங்கள் உங்களுடைய மனதில் நம்பிக்கொள்கிறனால் எல்லா துன்பங்களும் நீங்கும் என்பதை இன்று நீங்கள் நம்புங்கள். இதற்கு என் நம்பிக்கை. சலாம் என்ற ஒன்றை தவிர, அமைதி என்ற ஒன்றை தவிர, சமாதானம் என்ற ஒன்றை தவிர நீங்கள் அவனை கேட்பதற்கு எதுவும் இல்லை. ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய உள்ளத்தில் மூச்சுக்களில் இறங்கும் பொழுது, அவனுடைய செய்திகள் இறங்கும் பொழுது, வகையாக இறங்கும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் இறைவனை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு நம்பிக்கையை கொடு, அமைதியளிப்பாயாக. அந்த அமைதியும் இருக்கின்றது, சொற்பத்தனம் இருக்கின்றது. உங்கள் கொடுக்கப்பட்ட அமைதி உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு துன்பங்கள் உங்களை விட்டு நீங்கும். எப்படி என்று தெரியாது, நீங்கும், அவ்வளவுதான். எத்தனையோ முறை எவ்வளவோ தலைவைகள் பெரும் துன்பங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது, வேண்டாம் என்று நீங்கள் விரும்பும் பொழுது அது நீங்கி இருக்கிறது. கடவுள் பண்ணியிருக்கால் நீங்கியது என்று கூறுவீர்கள், ஆனாலும் அப்படியே மறந்து விடுவீர்கள். நினைவில் கொண்டு வாருங்கள். ஏகப்பட்ட ஆதாரங்கள் உங்களுக்கு, இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கும் என்பதை அறிவிக்க வேண்டி நிச்சயமாக அங்கு இருக்கின்றது. அந்த இருதயத்தின் துணையை விட்டும் நீங்கள் விலகிவிட வேண்டாம். இறைவன் உங்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். எந்த கஷ்டமும் கிடையாது. இப்பொழுது இருக்கிற அமைதியை பெணிக் கொள்ளுங்கள். எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் அறிந்து வைத்திருப்பவை, அறியாதவை, நெருங்கிக் கொண்டிருப்பவை, தொலைவில் இருப்பவை, அவ்வளவும் நீங்கிவிடும். உங்களை பற்றியும், நீங்கள் யாரை பற்றியெல்லாம் பழகி கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுடைய துன்பங்களும் சேர்ந்து நீங்கும் என்பதை அறியுங்கள். அமைதிக்கு பதிலாக ஏதாவது ஒரு துன்பம் கலவரம் ஏற்படுமானால், மனதிற்கு கவலை ஏற்படுமானால் அறிந்து கொள்ளுங்கள். பாவத்தை மன்னிப்பாயாக இறைவனே, சிந்தித்து உணராத பாவத்தை மன்னிப்பாயாக. நீ கொடுத்த நன்மைகளை நான் தவறவிட்ட பாவத்தை மன்னிப்பாயாக. நிச்சயமாக உன்னுடைய வாக்கு உறுதியானது. அத்தியாயம் 10:100. அவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. இன்னும் யார் சிந்தித்து உணர்ந்து தெளிவரவில்லையோ, ஊர் மக்களின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு இந்த தெளிவிலிருந்து விலகி அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்களோ, நம்பிக்கையின் பக்கம் சாராமல் நிராகரிப்பின் யார் திரும்பிவிட்டார்களோ, அவர்கள் மீது நிச்சயமாக இறைவன் வேதனை இறக்கிக் கொண்டே இருக்கின்றான். வேதனைக்கு மேல் வேதனை. இந்த நிலையில் இப்பொழுது இந்த சத்தியத்தை அறியும் பொழுது நீங்கள் மாறிவிடுங்கள். வேதனைகளுக்கு காரணம் என்ன என்பதை அறியுங்கள். இரண்டே இரண்டுதான் சத்தியத்தை நம்பிக்கை கொள்வேன் என்று நான் கூறினேன். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று கூறினேன். இறைவன் மீது நம்பிக்கை கொள்வதற்கு இறைவன் என பார்த்ததில்லை. ஆனால் சத்தியமாக இது இறை வாக்காக இருக்கின்றது. யாராலும் முடியாத ஒரு உணர்வு. சுகமாக வாடுங்கள் என்றென்றும். இது மனிதர்களால் சாத்தியமல்ல. ஆனால் புண்ணியமான வார்த்தை. புண்ணியமெல்லாம் இறைவனுக்குரியது. அந்த புண்ணியத்தை நான் மேற்கொண்டு விட்டேன். என் இறைவனே நம்பிக்கையை கொடு என்ற அந்த நிமிடமே நீங்கள் இறைவனும் சமர்ப்பியுங்கள். எனக்கு சுகமாய் கொடு என்று கேட்காதீர்கள். எனக்கு கொடுத்து விட்டான். இப்பொழுது நம்பிக்கை ஒன்றுதான் உங்களுக்கு தேவை. நம்பிக்கையை கேளுங்கள். நம்பிக்கையற்றவர்களுக்கு இறைவனிடம் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் பிரார்த்தனை கிடையாது. அவன் கூறிய வார்த்தைகளை கொண்டுதான் நீங்கள் அவனிடமே கேட்கின்றீர்கள். அவன் கூறிய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாகவும், நம்பிக்கை கொண்டவர்களாகவும், நம்பிக்கையில் உறுதிப்படைத்தவர்களாகவும், பின்னர் இந்த நம்பிக்கைக்கு விரோதமாக மனிதர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் நம்பி இணை வைக்காமல், நன்மைக்கு தீமைகளை இணை வைக்காமல், உங்களுக்கு நீங்களே களங்கத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நிராகரிப்பவர்கள் மட்டுமல்ல, நன்மையை மற்ற மனிதர்களுடைய தீமையையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தீர்கள். அந்த நம்பிக்கை இறை நம்பிக்கைக்கு விரோதமானது. இதற்கு விரோதமான மற்றவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள். அது இதற்கு இணையானதல்ல. ஆனாலும் நீங்கள் இணையாக்கிக் கொண்டீர்கள். நன்மையும் தீமையும் சேர்த்து ஒன்றுதான் என்று இணையாக்கிக் கொண்டீர்கள். இந்த இணை வைக்கும் பாவத்தை ஒருபோதும் இறை மன்னிக்க மாட்டான். இன்று உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக அவை அவ்வளவும் பொய்யானது. உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக நீங்கள் இரண்டு கட்டங்களில் இருக்கின்றீர்கள். ஞானங்களின் பக்கம் திரும்பிவிடுங்கள். உங்களுடைய அறிவின் எல்லைக்கு அப்பால் ஞானங்கள், அறிவின் எல்லைக்குள்ளே உங்களுக்கு துன்பங்கள். அறிவு கூடாது. கல்வி உங்களுடைய கல்வி அறிவின் மீது நீங்கள் நினைத்துக்கப் போகிறீர்களா? இறைவனுடைய ஞானங்கள் பகிர்ந்த உங்களுடைய மகத்தான மேன்மையான வார்த்தைக்காக நீங்கள் உங்களுடைய இன்றைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்களா? அமைதியை மேற்கொள்ளுங்கள், அமைதியை விரும்புங்கள், நம்பிக்கையை மேற்கொள்ளுங்கள், நம்பிக்கையை விரும்புங்கள் இறைவனிடம். அவ்வளவுதான், இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக அமையும். உங்கள் இறைவன் உங்களுக்கு துணை நிற்க போதுமானவன். அத்தியாயம் 10:100, அவனுடைய அனுமதி இல்லாமல் எவரொருவரும் நம்பிக்கை கொள்ள முடியாது. சிந்தித்து உணர்ந்து தெளிவடையாதவர்கள் மீது நிச்சயமாக வேதனை இறக்குகின்றான். என் இறைவனே, சிந்தனை அளிப்பாயாக, தெளிவை அளிப்பாயாக, நீ கொடுத்த அந்த வாக்கின் மீது நம்பிக்கையும் அளிப்பாயாக. நிச்சயமாக என் வாழ்க்கை இன்றே மோட்சத்துக்குரிய வாழ்க்கையாக அமைந்துவிட்டது. நீ கொடுத்த அந்த ஞானத்துக்கு நான் உன்னுக்கு நன்றியோடு இருப்பதற்காக வேண்டி உன்னுடைய அனுமதியின் பேரில் நான் என்னை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொள்வதில் நீயே மிக மேலானவன் என்ற அந்த பிரார்த்தனையை கொண்டு இன்று சிறப்பாக உங்களுடைய வீடுகளுக்கு திரும்புங்கள்.